ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமும் வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் பத்தாவது வசனத்தை முதலே வாசிப்போம்.
நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய நல்ல வார்த்தைக்காக நாங்கள் எங்களை ஒரு விசை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய மகா தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே மறுபடியும் எங்களை பலப்படுத்தி கர்த்தாவே, உங்களுடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட எங்களை நிறுத்தி இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களிடத்திலிருந்து தயவையும் அன்பையும் இரக்கத்தையும் பெற நாங்கள் உங்களுடைய அந்த பரிசுத்த ஆலயத்திலே வந்து நிற்கிறோம் சுவாமி. தேவரீர், தெளிவுண்டாக்கும்படியாய் எங்களை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த பொல்லாத உலக வாழ்க்கையிலே சுவாமி, உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தராக நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த திட்டத்தை நாங்கள் நடத்தி முடிக்கிறவர்களாக ஆண்டவரே, எங்களை ஒரு விசை நாங்கள் இந்த வாழ்க்கையிலே சீர்படுத்தும்படிக்கு இந்த வசனங்களுக்கு, கேட்கிற இந்த வசனங்களுக்கு, பேசப்படுகிற இந்த வசனங்களுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க கர்த்தாவே நீங்க தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், உங்களுடைய இரக்கங்களுக்காய் மறுபடியும் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். இன்னொரு தடவை அதை வாசிங்க.
நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
ஹல்லேலூயா. அதுக்கு முதலாக ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட ஞாபகப்படுத்தி உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த காரியத்தை நினைவுபடுத்தி இந்த செய்தி அந்த காரியத்தோடு எவ்வளவு இணைந்திருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்தும்படியாய் அந்த காரியத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையானது ஒரு விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதை குருத்தோலை ஞாயிறு அப்படி என்று சொல்லி தமிழிலே சொல்லுவார்கள், அதாவது இலங்கையிலே சொல்லுவார்கள், இந்தியாவில் என்னன்னு தெரியாது. இங்கே பல்ம் சொன்றாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகள் படப்போகிறதுக்கு முன்பாக எருசலேம் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது அநேக ஜனங்கள் திரளாய் கூடி வந்து அவரை எதிர்கொண்டு அவரை வரவேற்கும் முகமாக அந்த குருத்தோலையை கொண்டு வந்து தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து அவரை வரவேற்று நிறைய கிளைகளை ஒடித்து அவருடைய அவர் நடக்கின்ற அந்த பாதையிலே வைத்து அல்லது அந்த கழுதை மேலே வருகிற அந்த பாதையிலே விரித்து அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள், அவரை அங்கீகரித்தார்கள், அவரை ராஜாவாக புகழ்ந்தார்கள் இல்லையா? ஏனென்றால் அந்த வசனத்தையும் ஒருக்கா திருப்பி நாங்கள் ஒருக்கா வாசிப்போம். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம்.
சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இங்கே நாங்க ராஜாவை தேடி போகிறதா வேதம் சொல்லவில்லை, ராஜாவே சியோனை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. தேவகுமாரன் மனுஷரை தேடி மனுஷ ரூபம் எடுத்து பூகுலத்திலே வந்தார், இதுதான் சத்தியம். அதே அந்த மனுஷகுமாரன் இப்பொழுது எருசலேமுக்குள்ளே வரப்போகிறார். எப்படி, எதுக்காக வருகிறாராம்? அந்த வசனம் சொல்லுகிறது, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். இந்த மூன்று குணாதிசயங்களோடு கூட அவர் எருசலேமுக்குள்ளே நுழைகிறார் என்று வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். நீதி உள்ளவர் ஏனென்றால் தேவ சித்தத்தை செய்யும்படிக்காக அவர் எருசலேமுக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இப்படி எல்லா நீதியையும் செய்கிறது எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்று. அவர் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. அந்த ஒப்பு கொடுக்கப்படுதலுக்கு உரிய நீதியை நடப்பிக்கும்படிக்கு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்குள்ளே வந்தார். இரண்டாவது, அவர் ரட்சிக்கிறவரும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் உலக மக்களை ரட்சிக்கும்படியாக. நன்றாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், எருசலேமை ரட்சிக்கிறதுக்காக அல்ல, அவர் உலக மக்களை ரட்சிக்கும்படிக்காக பாடுபடுகிறதுக்காக அந்த எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். அதனாலேதான் எருசலேம் சந்தோஷப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? உலகத்தை ரட்சிக்கிற என் ஆண்டவர் எங்களுடைய நகரத்துக்குள்ளே வந்தார் என்று சொல்லி. அந்த பாக்கியத்துக்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, களிகூறு. என்றால் ரட்சிக்கிற ராஜாவானவர் உன்னிடத்திலே கடந்து வருகிறார். மூன்றாவது, அவர் தாழ்மை உள்ளவரும். கவனிங்க, ராஜாவானவர் தாழ்மை உள்ளவராய் இருக்கிறத நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ராஜாக்களுக்கு சாதாரணமா என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தினாலே உண்டான தோரணைகள் இருக்கும் இல்லையா? ஆனால் எங்களுடைய ரட்சிக்கிற அந்த நீதி உள்ள ராஜாவோ தாழ்மை உள்ளவராய் வருகிறார். அவர் ஒரு பல்லாக்கில தூக்கி வச்சு கொண்டு வரவில்லை, அல்லது ஒரு குதிரை மேலே ஒரு யுத்த வீரனாக அவர் வரவில்லை இல்லையா? கழுதையின் மேலே ஒருவருக்கும் உபயோகம் இல்லாமல் கட்டி வைக்க போய் என்னத்துக்காக இதை பாவிக்கலாம்னு ஒருவருக்குமே தெரியல, கட்டி வச்சிருந்தாங்க. அவுக்கும் போது கூட யாருக்குன்னு கேட்டாங்க, ஆண்டவருக்குன்னு சொன்னோட விட்டுட்டாங்க. ஏன்னா இதை வச்சு பிரயோசனம் இல்லை, நீங்க என்னவாத கொண்டு போய் செய்யுங்கன்னு சொல்லி. அது வரைக்கும் தான் அதுக்கு பேர் கழுதை. அதுக்கு பிறகு இப்ப என்ன பேர் அதுக்கு? தமிழ்ல இருக்கு கோபரு கழுதை. அதன் பேரே மாறி போயிட்டு. இயேசு ஏறினா பிறகு கழுதை என்ற பேர் என்ன? இப்ப கோவரு கழுதை. கோ என்றால் அரசன். கோவரு அரசன் ஏறினபடினாலே கழுதை என்ற பேர் வெறுங்கழுதியா இல்லாதபடிக்கு இப்ப கோவரு கழுதை. இப்ப கோவரு கழுதை என்று சொல்றார்கள் மாத்திரம் ஒரு அலலியா சொல்லுங்க பாப்போம். சொன்னதே விளங்கல் அறுவாசி பேருக்கு. பரவாயில்ல, கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? ஆண்டவர் என் மீது இருக்கிறபடினாலதான் நீங்க இதுல இருக்கிறீங்க, என்ன பாக்குறீங்க, என்னை சகிச்சு கொள்றீங்க. இல்லாவிட்டால் எழும்பி போய் நீங்க ஏதாவது உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிருப்பீங்க இப்ப இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆவியானவரை எங்கள் எல்லாருக்கும் அளவில்லாமல் கொடுத்து, எல்லார் மேலும் அவருடைய அந்த திவ்ய வார்த்தைகளை பொழிந்தருளி, அந்த தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? மண்ணான மனுஷனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்கு, நீங்க வீட்டை போய் வாசித்து பாருங்க. இப்ப நான் அதை விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த எருசலேமுக்குள்ள வந்து நிறைய திருத்தங்கள் செய்தார். அந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் வந்த உடனே ஆலயத்தில் இருக்கிற சில குறைகளை கண்டு சில வேலைகளை செய்தார் இல்லையா? அப்படி சில காரியங்களை அவர் அங்க வந்த இடத்திலே செய்தார். ஏனென்றால் நீதி உள்ள தேவன் எருசலேமுக்குள்ளே வருகிறது போல, நீதி உள்ள தேவன் எங்களுடைய இருதயங்களிலே வரும்போது அவர் எங்களையும் அவர் என்ன செய்கிறார்? திருத்துகிறார், சுத்தம் செய்கிறார், அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு எங்களை சுத்தம் செய்கிறார். இன்றைக்கு இந்த வேத வசனம் நாங்கள் வாசித்தோம் இல்லையா? ரோமர் எழுதின நிருபத்திலே மறுபடியும் திருப்பி வாங்க, அதுக்கு 10:10 பாடமாக்குறது ரொம்ப சுகம். என்னபடினாலே திருப்பியும் வாசிங்க இருக்கா?
நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
ஹல்லேலூயா. நாங்க எப்பவுமே ஷார்ட்கட்ல பிரியப்படுகிறார்கள். எதையுமே குறுக்கு வழியில போய் சீக்கிரத்திலே அடைந்து கூட வேணும் என்று விரும்புகிற ஆக்கள். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்தை நாங்கள் இதுல கொஞ்சம் வேகமாய் தாண்டி போகிற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். எப்படின்னு சொன்னால், விசுவாசிக்கிறோம், ரட்சிப்புண்டாக அறிக்கை செய்கிறோம். இதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அறிக்கை ரட்சிப்புண்டாக வேணுமென்றா என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இயேசுவே என் ரட்சகர், இயேசு எனக்கு அதை செய்தார், இயேசு எனக்கு இதை செய்தார், நான் இயேசுக்காக வாழுவேன், நான் அது செய்வேன், இது செய்வேன், இப்படியெல்லாம் அறிக்கை செய்கிறார்கள். எதுக்கு? அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவோம் என்கிற ஒரு விருப்பம் இருக்குது. வேதவசனமும் அப்படித்தானே சொல்லுது, அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லி. அப்ப அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வோம்னு சொல்லி. ஆனா அதன் முதலாவது வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன சொல்லுது? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்படியானால் அந்த விசுவாசம் வந்து என்னிடத்திலும் உங்களிடத்திலும் முதலாவது செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீதியை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. நாங்க அந்த ஸ்டெப்பை தாண்டி அறிக்கை செய்யறதுக்கு போகக்கூடாது முதல்ல. விளங்குங்களா? அறிக்கை செய்யறது நல்லது, ஆனால் அதனுடைய ஒழுங்குமுறையை தாண்டி நாங்கள் அவசரப்பட்டு அறிக்கை செய்யறதுல போய் நின்று விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் கடைசியில் என்ன செய்வோம்? நீதி இல்லாமல் நாங்கள் வெறும் அறிக்கை செய்கிறவர்களாய் மாத்திரம் இருப்போமானால் என்ன செய்வோம் தெரியுமா? கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற அந்த லைன்ல, அந்த லிஸ்ட்ல போயிடுவோம். நாங்கள் வேதம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்படியானால் இருதயமானது முதலிலே நீதியினாலே நிறையப்பட வேண்டும். அதற்குத்தான் விசுவாசம் உதவி செய்கிறது. விசுவாசமானது ஒரு பேசிக்கலான காரியம். எதற்கு? நீதி உண்டாகும்படி. எப்படி ஒரு தாவரங்கள் புல் பூண்டுகள் முளைக்கிறதுக்கு மண் எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ, பூமி எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ, அதே போல விசுவாசமும் ஆதாரமாக இருக்கிறது நீதியானது இருதயத்திலே முளைக்கும்படி. ஆக இன்னொரு வசனத்தையும் கூடவே வாசிங்க. எதுக்காக அந்த நீதியை குறித்து வேதம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறா? நீதிமொழிகளிலே 12:28 வாசிங்க.
நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை.
ஹல்லேலூயா. பாருங்க, நீதியின் பாதையிலே ஜீவன் இருக்கிறது. நானும் நீங்களும் விரும்புகிறதும் எதிர்பார்க்கிறதுமான அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. வெறுமனே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி வேதம் முடித்து விடாதபடிக்கு அந்த பாதையிலே மரணம் இல்லை என்பதை மிகவும் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், நீதியின் பாதை சில வேளையிலே நீங்கள் விரும்புகிற பாதை மாதிரி இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பிரியமான பாதையா இல்லாமல் இருக்கலாம், நீதியின் பாதை கரடுமுரடான பாதையாக இருக்கலாம், நீதியின் பாதை ஒடுக்கமான பாதையாக இருக்கலாம், நீதியின் பாதை கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், நீதியின் பார்வை சில நேரங்களிலே வெளி தோற்றத்துக்கு தோல்வியின் பாதையாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் அந்த பாதையிலே இல்லை, என்ன என்றால் மரணம் இல்லை. ஹல்லேலூயா. அதை உண்டாக்குவதற்காகத்தான், அதை மனுஷனுக்கு கொடுக்கும்படிக்காகத்தான், ஏனென்றால் ஆதியிலே இழந்து போன அந்த அருளை மனுஷன் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தார். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆரம்பத்திலே மரணம் இருக்கவில்லை. தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது மரணம் இல்லாதவனாகத்தான் படைத்து அவர் சொன்னார், அவன் நம்மை போல் உண்டானவன், நம்முடைய சாயலாக உண்டானவன், நம்முடைய குணாதிசயங்களை கொண்டு உண்டானவன், நம்முடைய தன்மைகளை கொண்டவன், நம்முடைய மகிமையை கொண்டவன். மீறுதலின் பலனாலே மரணத்தை தழுவிக்கொண்ட மனுஷனுக்கு மறுபடியும் அதே ஆரம்பத்திலே இருந்த அந்த வாழ்க்கையை கொடுக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து பரத்தில் இருந்து இறங்கி வந்தார். இன்னைக்கு எருசலேமுக்குள்ளே வருகிறதுக்கும் காரணம் அதுதான். அதனுடைய அடிப்படை நிமித்தம் தான் அவர் வருகிறார். நாங்கள் அநேக நகரங்களுக்குள்ளே காரணம் இல்லாமல் பிரயாணம் செய்யலாம், போய் பார்க்கலாம், வெறுமனே பார்க்கிறதுக்காக போலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த செய்கைகள் எல்லாமே அர்த்தத்தோடு அடங்கி இருக்கிறது. சும்மா எருசலேமே பார்த்து ஆலயத்தை பார்த்து பிரமிப்போம் வாருங்கள் என்று சொல்லி சீசரை கூட்டின்னு போயில்லை. சீசரெல்லாம் பிரமித்தார்கள், இந்த கட்டிடம் எப்படிப்பட்டது, இந்த கற்கள் எப்படிப்பட்டது, இதனுடைய ஆர்க்கிடெக்ட் யாரு, இதுக்கு ஒன்றுமே நடக்காது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தாம் பிடிபடும்படிக்கும் அடிக்கப்படும்படிக்கும் இல்லையா, தான் ஒப்பு கொடுக்கப்படும்படிக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்குமாக அந்த எருசலேமுக்குள்ளே வந்தார். எதற்காக? எனக்கும் உங்களுக்கும் நீதியுள்ள இருதயம் உண்டாகும்படிக்கு. எனக்கும் உங்களுக்கும் நீதியுள்ள இருதயம் காலாகாலமாய் இருந்து அவரோடு அந்த நித்திய மகிமையிலே சேர்க்கும்படிக்கு. மூன்று பேருடைய நீதிகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இன்னொரு இடத்திலே ஆண்டவர் சொன்னார், நல்ல நிலத்திலே விழுந்த விதையானது எப்படி பலன் கொடுத்ததாம்? 30, 60, 100. ஆனா எங்க விழுந்தது? நல்ல நிலத்தில். 30 கொடுத்தாலும் அது நல்ல நிலம்தான், 60 கொடுத்தாலும் அது நல்ல நிலம்தான், 100 கொடுத்தாலும் அது நல்ல நிலம்தான். 100 கொடுத்தா தான் நல்ல நிலம் என்று மாத்திரம் அவர் சொல்ல இல்லையா? தயவு செய்து இங்க விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருக்கு செய்கிறது 30 இருந்தாலும், 60 இருந்தாலும், 100 இருந்தாலும் சரி, அதை ஆண்டவருக்கு என்று செய்யும் போது நீங்கள் நல்ல நிலங்கள் தான், நீதி உள்ள நிலங்கள் தான், பலன் கொடுக்கிற நிலங்கள் தான், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற நிலங்கள் தான். ஹல்லேலூயா. அவரை மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி நான் செய்ய முடியலையே, என்னால் அப்படி செய்ய முடியாது என்று சொல்லி யாரும் நினைத்துக் கொள்ளாதீங்க. பெதஸ்தா குளத்தருக்கு அங்கே ஒரு மனுஷன் படுத்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் போய், அவன் அநேக வருஷங்கள் வியாதி உள்ளவன் என்று அறிந்து, அவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் இந்த கேள்வியை கவனிச்சானோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா அவன் சொன்ன பதிலோ வித்தியாசமா இருந்தது. தேவதூதன் வந்து கலக்கும் போது என்ன, நான் போய் இறங்குறதுக்கு இல்ல, வேறொருவன் முந்தி கொண்டு விடுகிறான். அப்படி இல்ல, நானா இறங்கில்லாமன்னா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. இன்னைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. நான் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு, அல்ல தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யும்படியாதிருக்கு, எனக்கு பக்கத்தில் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆக்கள் இல்லை. இன்னைக்கு அதுதான் எல்லாருடைய குறை. நான் செய்ய முடியாததுக்கு காரணம் இன்னொருவர் என்று சொல்லி சொல்ல நான் முயற்சிக்கிறேன். என்னுடைய தவறை இன்னொருவர் மேலே நான் திணிக்க பார்க்கிறேன். ஆண்டவர் சொன்னா எழும்பி படுக்கி எடுத்துக்கொண்டு வீட்டை போ. இவ்வளவுதான் அவனுக்கு தேவையா இருந்தது. ஆனால் ஆலயத்திலே கண்டு அவனு சொன்னார், அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நினைவுகள், நினைவுகள் அதிக கேடானவைகளை எங்களுக்கு கொண்டு வருகிறது. தவறான நினைவுகள் இல்லையா, தவறான நினைவுகள், பிழையான அபிப்பிராயங்கள். ஆண்டவருக்குள்ளே நாங்கள் காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு எங்களை ஒரு திமிர்வாதக்காரனாயோ அல்லது ஒரு முடமானவர்களாயோ, இடம் சரி, அவன் அமர்ந்திருந்த இடம் சரி, அந்த இடத்துல சுகம் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் இருந்தது, ஆனாலும் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அநேகர் அப்படித்தான் தேவாலயத்துக்கு வருகிறார்கள், சரியான இடம்தான், ஆனாலும் சுகம் இல்லை. நினைவுகள் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தடுத்துவிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கை குறுகி போயிட்டோ, ஆசீர்வாதத்தை வருவிக்காதபடிக்கு என்னுடைய கைகள் குறுகி போயிட்டோ. மிச்சத்தை உங்களுக்கே தெரியும், நீங்களே அதை யோசிச்சுக்கொள்ளுங்க, அந்த வசனம் என்னன்னு சொல்லி. சரி, மூன்று பேரை குறித்து நான் உங்களோடு பேச பிரியப்படுகிறேன். முதலாவது நபர் லோத்து. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகம புஸ்தகத்திலே 13:12. ஆதியாகமம் 13:12.
ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த ஜோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த ஜோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான்.
ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட ஊர் என்கிற தேசத்திலே இருந்து பிரயாணம் பண்ணி வந்த லோத்து, முதல்ல அந்த பிரயாணத்தை துவக்கினவர் தேராக்கு, ஆபிரகாமனுடைய தகப்பன். 6 வரைக்கும் வந்து தேராக இடையிலே நின்று விட்டார். ஆறாண்டிலே தேராகு மறித்து போகிறார். அப்பொழுதுதான் தேவன் ஆபிரகாமுடைய முதல்ல பேசுகிறார். ஆனால் யோத்துவும் அவருடைய கூட வருகிறார். வந்தபோது இடையிலே அவர்களுடைய சம்பத்து மிகவும் பெருகி, சொத்து பத்துகள் எல்லாம் பெருகி, ரெண்டு பேரும் ஒரே இடத்திலே கூடி வாழுகிறதுக்கு ஏது இல்லாமல் போனபடினால ரெண்டு பேரும் பிரிந்து விடலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறார் ஆபிரகாம். அவர் சொல்றார், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன், அல்லது கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், இந்த மாதிரி. ஆனால் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தானுக்கு அருகே உள்ள நிலங்கள் நீர்வளம் பொருந்தினதும், அந்த நாட்களில் ஏதேன் தோட்டம் இருந்த மாதிரியான ஒரு பசுமை புரட்சி அந்த நாட்களில் இருந்தபடினால யோர்தானுக்கு அருகான நிலங்களை தெரிந்து கொண்டு யோர்தானுக்கு அருகில் உள்ள சில நகரங்களில் போய் கூடாரம் போட்டார். எதுக்கு நேராக? சோதோமுக்கு நேராக கூடாரம் போடுகிறார். சோதோமின் ஜனங்கள், அது வாசிங்க 13,
சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள்.
சரி, இப்ப 14 வாசிங்க.
லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார்.
இப்ப நீ என்ன பாருங்க, 14 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க.
ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள்.
பாருங்க, 13 அதிகாரத்தில் சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்ட லோத்து 14 அதிகாரத்திலே சோதோமுக்குள்ளே என்ற பண்ணி ஆயிடுச்சு. அவர் தெரிந்து கொண்ட தேசமும் சோதோம் அல்ல, சோதோமுக்கு வெளியில தான் அவர் தேசங்களை தெரிந்து கொண்டார். பசுமையும் சமதரையும், நான் நினைக்கிறேன் லோத்துக்கு மலை என்றாலே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் கடைசி அவரை தப்பி போக சொல்லும் போதும் ஆண்டவர் சொன்னார், அந்த மலைக்கு போன்னு தூதர்கள் சொல்லும் போது அவருக்கு அங்க போக அப்பவும் விருப்பம் இல்லை. மலைக்கு போக இல்லாதன்ட்டார், அப்பவும் சின்ன ஊர் தானே, போகமுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி, போகமில்ல மலை இல்லைன்னு சொல்லி. அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இவருக்கு மலையண்டா விருப்பம் இல்லை போடுறதுக்கு. சரி, அதனால சமதரை, யோர்தான் முழுக்க சமதரையா இருந்தது, நீர்வளம் பொழுந்திருந்தது சொல்லி போனார். ஆனால் இப்படித்தான் என்ன நடக்கிறதுன்னு சொல்லிச்சுனால், நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற வாழ்க்கை, நாங்கள் எங்களுக்கு நன்மை அது கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து எடுக்கின்ற சில முடிவுகள், முதல்ல சோதோமுக்கு வெளியில இருந்தாலும் இல்லையா, அந்த பாவத்துக்கு வெளியில நாங்கள் இருந்தாலும், ஆனால் அந்த பாவத்துக்கு முன்பாக நாங்கள் இருக்கும்போது அது என்றைக்கல்ல, ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் அது உங்களை காவு கொண்டு போகும், உங்களை தன் வசம் அதை இழுத்துக்கொள்ளும். என்ன காரணத்துக்காக லோத்து சோதோமுக்குள்ள போக வேண்டி வந்ததுன்னு சொல்ல இல்ல, ஆனால் வேதம் சொல்லுகிறது சோதோமுக்கு எதிராக கூடாரம் போட்டிருந்தவர் சோதோமுக்குள்ள இப்ப கூடாரத்தை போட்டிருக்கிறார். சோதோமின் ஜனங்கள், அவர் உள்ளுக்கு போறதுக்கு முதலே ஜனங்கள் என்னவா இருந்தார்களாம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகாபாவிகளுமாயிருந்தார்கள். நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கிற இடம் எது, இருக்கிற இடத்தினுடைய சுற்றாடல் எது, அதிலே நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பது மிக முக்கியம். அதோட சேர்ந்து நாங்கள் பிரிந்து போக முடியாது, இந்த உலகத்திலே தான் வாழுகிறோம், உண்மைதான். ஆனால் எப்படி வாழுகிறோம், எங்களுடைய கூடாரங்கள், எங்களுடைய வாசஸ்தலங்கள் பாவத்துக்கு உள்ளே இருக்கிறதா பாவத்துக்கு வெளியில இருக்கிறதா, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வசதியை அது நிறைய தரலாம், சௌகரியங்கள் நிறைய இருக்கலாம், அதுக்காக வெளியில இருக்கிற கூடாரத்தை நாங்கள் சோதோமுக்குள்ளே கொண்டு போய் போட கூடாது, முடியாது என்று நான் சொல்லல, போடலாம், போட முடியும், கர்த்தரும் அதை விட்டுக் கொடுக்கிறார். ஆனால் அதனுடைய பலனானது கை மேல வரும் என்பது மிக முக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமோட கானானின் அழைப்பிலே பங்கேற்க வேண்டிய ஒரு லோத்து, ஊருங்கிற தேசத்திலிருந்து ஆபிரகாம் மாதிரியே அவனும் தன் தேசத்தையும் தன்னுடைய ஜனங்களையும் விட்டுட்டு தான் வந்தான். ஆரான்ல தேராக மறித்த போது அதுக்கு பிறகும் அவன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். இவன் ஆறான்ல நிக்கல, அதுக்கு பிறகும் ஆபிரகாமுடைய கூட போய் கொண்டிருக்கிறான். செல்வப்பெருக்கு வந்த உடனே அந்த செல்வப்பெருக்கை காப்பாற்றி கொள்ளுகிற ஒரு நிலைமை வந்த உடனே அங்கதான் அந்த பிரிவு உண்டாகிறது. தனக்குண்டு சொல்லி உண்டான ஒரு காரியத்தை இவன் காப்பாற்றிக் கொள்ள நினைத்த போதுதான் அவன் யோர்தானை தெரிந்தெடுக்க வேண்டியதாகிறது இல்லையா? நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. கானான் பயணத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருந்தால், பூமியிலே ஒரு கூடாரம் போறதுக்கு நீங்கள் வெளிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரியான விபரீதங்கள்லாம் உண்டாகும். ஆபிரகாம் பரதேசியாய் தெரிஞ்சார், அப்படி இப்படி இப்படின்னு ஆண்டவர் காட்டுற இடமெல்லாம் தெரிஞ்சார். ஏனென்று சொல்லி சொன்னால், வேதம் பின்னுக்கு நீங்க பிறகு வாசிப்பீங்க, அவர் அஸ்திபாரங்கள் உள்ள நகரங்களுக்காக அவர் காத்திருந்தார். ஆபிரகாமுக்கு அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திலே குடியிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அஸ்திபாரங்களும் இடிந்து நிர்மூலமாக போகிற சோதோம் குமாராவில் குடியிருக்கணும் என்றதே அவருடைய விருப்பம் கிடையாது. ஆனால் லோத்து அதுக்குள்ள வந்தாலும் ஆபிரகாமுடைய கூட இருந்த அந்த கிருபையினாலே, ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டபடியினாலே, லோத்துவுக்கும் அந்த காரியங்கள் சிலது உண்டாயிருந்தபடியினாலே லோத்து பிழைத்துக் கொள்ளுகிற ஒரு தருணம் வந்தது. அது எப்படி என்னால் வாசிங்க, 19வது வாசிங்க, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி 19வது முதலாவது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19:1.
அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீடு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே இராத்தங்குவோம் என்றார்கள்.
பாருங்க இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இதுல முதல் பகுதியால் மிக முக்கியமானது எப்படின்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாம் அதாவது லோத்து வந்து சோதோம் குமாராவுக்குள்ள கூடாரம் போட்டிருந்தாலும், இந்த 19வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல நீங்க வாசிப்பீங்க, அவன் சோதோமின் நகர வாசலிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். நகர வாசல்ல இவருக்கு என்ன வேலை? வீடு உள்ளுக்குள்ள இருக்குது. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி கதவை திறந்தோன்ன நகர வாசல் இல்ல. அந்த நாட்களுடைய நகரங்களுடைய அந்த பவு வாய்ஸை நீங்க பாப்பீங்களா, அந்த கட்டிட காரியங்களை பாப்பீங்கன்னா வீடுகள் தனித்தனியா இருக்கும். பிறகு அந்த நகரத்தை சுத்தி வெளியில ஒரு பெரிய மதில் இருக்கும். அந்த மதில தான் வாசல்கள் இருக்கும். அந்த நகரத்துக்குள்ள வாரதா இருந்தா அந்த வாசல்களுக்குள்ளாலதான் வர வேண்டும். ஆக அந்த வாசலுக்கும் இவருடைய வீட்டுக்கும் வெகு தூரம். சோ இவர் வீட்டு வாசல முன்னுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, காத்தாடே இங்கட ஊர்ல இருக்கிற மாதிரி வெளியில வேடிக்கை பார்த்துக்கொண்டு பொழுதுபோக்குக்காக. இப்ப பொழுதுபோக்குகள் நிறைய வந்துட்டு, அந்த நாட்கள்ல பொழுதுபோக்கு இல்லாத நேரத்தில் என்ன பொழுதுபோக்கு சொல்லுவாங்க, படலேக்க போய் நின்று பார்த்துக்கொண்டு நிக்கிறேன் சொல்லி ரோட்ல என்ன நடக்குதுன்னு, இதுதான் பொழுதுபோக்கு ஒரு காலத்துல. இப்ப அப்படி இல்லை. சோ இப்ப இவரும் வந்து இப்ப நகர வாசல்ல வந்து இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? 19வது அதிகாரத்தில் ஒண்ணுமே தெரியல. ஆனால் 2 பேதுரு எங்களுக்கு அதை தெரியப்படுத்துது. வாசிப்போம். 2 பேதுருல 2வது அதிகாரம் 6வது 7வது 8வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2:6-8.
சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார்.
ஹலலூயா. பாருங்க, லோத்துவினுடைய இருதயம் நீதியுள்ள இருதயமாக இருந்தபடியினாலே அவர்களுடைய அக்கிரம செய்கைக்கு உடன்படாமல் கண்டு கேட்டு மனதிலே வாதிக்கப்பட்டவனாய் அந்த நகர வாசலிலே வந்து இருக்கிறான். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்க இருக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கலாச்சாரங்களிலேயோ அந்த பழக்க வழக்கங்களிலேயோ நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாகாது. எந்த விதத்திலும் சரி, நீதியுள்ள இருதயம் அதனுடைய வேறுபாட்டை அறியும். நீதியுள்ள இருதயம் தான் இருக்க வேண்டிய இடத்தையும் அறியும். அதனாலேதான் அவன் நகர வாசலிலே வந்திருக்கிறான். என்னாலே அதை பார்க்க முடியாது, சகிக்க முடியாது, என்னாலே அதை கேட்கவும் முடியாது. அவனுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள், நீங்கள் யோசிச்சு பாருங்க பாப்போம். அவனுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள், ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் மாப்பிளமா தேடுறா, அந்த ஊர்லாம் தேடணும். அந்த ஊரினுடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப எப்படி அவனுக்கு தேடுறது? தவறான இடத்திலே அவனுடைய குடி இருந்தபடினாலே அவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பாபிலோனிலே கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருடைய சித்தம் செய்வான். நல்லா விளங்கிக்க. தானியேல் சொன்னார், நான் ராஜாவினுடைய போஷத்தினாலே என்னை தீட்டுப்படுத்தாமல் இருக்க தெரியும். எனக்கு நாங்கள் இருக்கிற உலகத்திலே கரைபடாதவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உதவி செய்கிறது தான் நீதியின் இருதயம். நீதியுள்ள இருதயம்தான் என்னையும் அவர்களையும் வேறுபடுத்தி காட்டும். எங்களுடைய இடம் எது என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தும். நாங்கள் சமாளித்து அவர்களோட கும்பல்ல கூட்டமாக சேர்ந்து அவர்களோட சேர்ந்து ஆடிப்பாட முடியாது. அநேக இடங்களிலே நான் கேள்விப்படுகிறதை சொல்லுகிறேன், அநேக இடங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்களும் சில இடங்களிலே அழைப்பு விடுக்கப்படுகிறபடினாலே போய் அவர்களோட கலந்து அவர்களிலே ஒன்றாகி இருக்கிறதை எனக்கு செய்திகள் அறிவிக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சந்ததியை சாபத்துக்கு உள்ளாக்காதபடிக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு நீதி உள்ள இருதயம் லோத்துவினுடைய மனைவிக்கு இருந்திருந்தால், சரியா, இப்ப நான் அவள் செத்து போனதை பற்றி கிடைக்கல, ஆனால் அவள் உயிரோடு இருந்திருந்தால், ஆனால் தன்னுடைய மகள்களுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட எதிர்காலத்தை வைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த தவறுக்கு யார் காரணம்? தாய். அவள் மட்டும் அன்றைக்கு திரும்பி பார்க்காம உயிரோடு இருந்திருந்தால் இப்படியான ஒரு சாப சந்ததி உருவாகி இருக்க முடியாது. தாய்மார்களே, உஷாராக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசனை பண்ணுங்கள். திரும்பி பார்த்து உங்களுடைய சந்ததியை இழந்து விடாதீர்கள். நீங்க உயிரோடு இல்லாமல் போறது வேற விஷயம், அதுக்கு பிறகு உங்களுடைய சந்ததிக்கு என்ன நடக்கும் என்று பாருங்க. சாபத்தின் சந்ததியா? யார் அது? ஆபிரகாமனுடைய சகோதரனுடைய மகன். ஆபிரகாமுக்குரிய அழைப்பு அவனுக்கு கிடைச்சிருக்காதா? ஆண்டவர் கிருபை செய்திருக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க பாப்போம். ஆனால் லோத்து நீதி உள்ளவனா இருந்தபடினால ஒரு நாலு பேரை ரட்சிக்க மட்டும் முடிஞ்சது. அதுலேயும் ஒரு ஆள் மரித்து போய்விட்டது. இது ஒரு தற்காலிக ரட்சிப்பு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இது தற்காலிக ரட்சிப்பு. ஒரு நகர அழிவிலிருந்து ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுகிறதுக்கு 30% பலன் போதுமானதாக இருக்கிறது. ஆனா அதுக்கும் ஒரு நீதி உள்ள இருதயம் வேணும். தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. நீதி உள்ள இருதயம் வாதிக்கப்படும். வாதிக்கப்படும் போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் செய்யாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, நாங்களும் அதிலே சம்பந்தம் கலவாமல் இருக்க வேண்டும். அதான் முக்கியம். தைரியமாக சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னாலே உங்களுடைய அழைப்புகளில் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுங்கள். மனுஷரை பாய்க்கிறேன்னு நீங்க எதிர்க்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? நீங்க நல்லா யோசிங்க. தாவீதுக்கு வந்து காத் வந்து சொல்றார், மூன்று காரியங்கள் தெரிந்து கொள்ளு, மூன்று விதமான அழிவுல எது வேணும் என்று தெரிஞ்சு கொள்ளு. அவர் என்ன சொன்னா தெரியுமா? நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. ஏன்? அவரிடத்திலே இரக்கங்கள் உண்டு. நான் யார பகைச்சாலும் கர்த்தரை பகைக்க கூடாது. மனுஷரை பகைச்சா பகைச்சிட்டு போறோம் இல்லையா? ஆனால் கர்த்தரிடத்திலே இரக்கங்கள் உண்டு. நான் கர்த்தரை பகைக்க கூடாது, ஏனென்றால் அவர் எனக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. மனுஷர், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொண்டார்களா சந்தோஷமாய்? இப்ப திரும்பி உங்களோட பேசுறாங்க தானே? இப்ப உங்களோட கொண்டாட்டம் இருக்குதானே? அவங்கள பார்த்து நீங்க பயந்திருந்தீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விட்டிருப்பீர்கள். அன்றைக்கு மட்டும் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தாம விட்டிருந்தால் இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை நீங்கள் காணாமலே போயிருப்பீர்கள். ஏன்? உலகத்தில் இருக்கிற ரெண்டு மூன்று பேருக்கு பயந்தது நிமித்தம். விசுவாசத்தின் முதல்ல இருதயத்தில் நீதி உண்டாகும்படிக்கு அந்த விசுவாசத்தை தேவன் எங்களுக்கு தருகிறார். அறிக்கை செய்யறதெல்லாம் பிறகு, அதெல்லாம் அடுத்த. நீதி என்கிறது என்ன தெரியுமா? கிரியை. கனிகள் என்று சொல்லலாம். கனிகள் என்ன? கிரியை. கனி என்ன? என்ன ஒரு மரத்தின் கிரியை என்ன? பூ இல்லையா? ஒரு மரம் நடந்து போகுமா? யோசிங்க, மரம் நட்ட இடத்துலேயே நிற்கும். மரத்தினுடைய கிரியை என்ன? காத்தடிச்சு ஆடுறது அதான் இல்ல. மரம் பூத்து துளிர் விட்டு காய்த்து கனி கொடுக்குது, அதுதான் அதனுடைய கிரியை. அதுக்காகத்தான் அது உண்டாக்கினார். மனுஷனுடைய கிரியையிலும் கனிகள் என்ன? நாங்கள் தேவனுடைய நீதியை நடப்பிக்க வேண்டும். லோத்து சொன்ன, நடக்கிறது நடக்கட்டும், நான் போய் வாசல் இருந்துடுறேன்ப்பா, எனக்கு இதை பார்க்க இல்லாது. தேவதூதர்கள் வந்தார்கள், கையை பிடிச்சு இழுத்துக்கொண்டு போறாங்க. ஹல்லேலூயா! பாருங்க என்ன ஒரு ரட்சிப்பு. சொன்ன ஆலோசனை சரியாக கேட்டிருந்தால் லோத்துக்கு நல்லா நடந்திருக்கும். அது அடுத்த காரியம், அதை பற்றி பிறகு நாளைக்கு யாராவது ஒரு ஆளுங்களோட பேசட்டு, சரியா? ஆனால் முதலாவது ஒரு ரட்சிப்பு, தற்காலிக ரட்சிப்பு நகரத்திலிருந்து உண்டாகிறது. இரண்டாவது நீதிமான் நோவா. அதே ஆதியாகமத்துக்கு வாங்க, 6:9.
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இந்த வசனத்தை நீங்க கவனத்தில் கொள்ளணும். அந்த நாட்கள்ல இருந்தாக்களுக்கு இல்ல, நோவாதான் பெஸ்ட். அது வரைக்கும் வந்த சந்ததியிலேயே பெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லல, அந்த நாட்கள்ல இருந்தாக்களுக்கு இல்ல, நோவா நீதிமான். இரண்டாவது உத்தமனா இருந்தான். மூன்றாவது நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சஞ்சரித்துக் கொண்டிருந்ததுண்டா என்ன? அவரோடு உறவாடுதல். தேவன் போகிற இடமெல்லாம் டோய்ச்சில் என்னன்னு போட்டு வண்டு வண்டு என்ன? நிழல் மாதிரி அவர் போற இடமெல்லாம் இவரும் தெரியுது. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, எப்ப பார்த்தாலும் உண்டா தான் போவோம். சாப்பிட போனா உண்டா, ஐங்க ஓபன் செய்ய போனா உண்டா, அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா உண்டா தான் போவோம். அவர் எங்கன்னு கேட்டா இவன் எங்கன்னு தேடுவாங்க. ஏன்னா இவனை கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உண்டா தான் தெரியுவாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி வண்டு சஞ்சரிக்கிறது என்றது என்ன தெரியுமா? தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க நோவா இருப்பார், நோவா எங்க இருக்கிறாரோ அங்க தேவன் இருப்பார். ஹல்லேலூயா! நாங்களும் அப்படி ஒரு வாழ்க்கையிலே எங்களை பிரயாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிறது அப்படித்தான். தேவன் ஆரம்பத்திலே ஆதாமோடு சஞ்சரிக்கும்படிதான் வந்தார் இல்லையா? தேவன் ஆரம்பத்திலே ஆதாமோடு சஞ்சரிக்கும்படியாய், தேவன் உலாவும்படியாய், ஆதாமோடு சேர்ந்து அந்த ஏதன் தோட்டத்திலே சேர்ந்து உலாவும்படியாய் சேர்ந்து என்ன செய்வாங்க? பக்கத்திலேயே ஒரு 3 மணித்தியாலும் ஒரு வார்த்தையும் கதைக்காம இருப்பாங்களா? இதுதானா சஞ்சரிக்கிறது? இல்ல, அவர் தன்னுடைய காரியங்களை சொல்ல, இவர் அவருடைய காரியங்களை சொல்ல பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம், ஒரு சிரிப்பு, சந்தோஷம். எதை குறித்தோ, ரெண்டு நண்பர்கள் எப்படி பழகுவார்கள் அல்லது ரெண்டு நண்பிகள் எப்படி பழகுவார்கள், எவ்வளவு காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள், நன்மையோ தீமையோ, ரகசியங்கள், ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். சஞ்சரிக்கிறது அப்படிதான். இங்க பாருங்க, நோவா கூட தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தா. இந்த நீதிமானாக இருக்கிறபடினாலே நீங்க விளங்க வேண்டும். நீதிமானா இருக்கிறதுனாலே நான் முதல்ல சொன்னேன், அந்த நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. முதலாவது நீதிமான் லோத்துவுக்கு இருதயத்திலே சஞ்சலம் உண்டாயிற்று, இந்த காரியம் எனக்கு இதுக்கும் சரியில்லை. இருதயத்திலே வாதிப்பை கொடுக்கிறது எது? நீதி. இரண்டாவது காரியம் நீதி என்ன செய்யுதுன்றது இந்த நோவாவுடைய காரியங்கள் என்று பார்ப்போம். வாசிக்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:7. இவரேயருக்கு எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வாளியானான்.
ஹலலூயா. பாருங்க, பெரிய வசனமா இருக்கிறபடினாலே கவனிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நோவாவினுடைய காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காலத்தை குறித்து, அதாவது நோவா வாழ்கின்ற காலத்தை அல்லாமல் எதிர்காலத்திலே நடக்க போகிறதான ஒரு காரியத்தை குறித்து அங்க என்ன நடக்கிறதாம், தேவ எச்சரிப்பு. நீங்க கால ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது அங்கே வருகிறது வெறும் ஏதோ நித்திர உண்டாக்குற பிரசங்கங்கள் அல்ல, தேவ எச்சரிப்பு. யாருக்கோ எப்பவோ நடக்க போகிற காரியங்களை குறித்து தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். அதை கிரகித்துக் கொள்ளுகிறதுக்கு தேவையான ஒன்றுதான் நீதியுள்ள இருதயம். ஹல்லேலூயா. அந்த செய்தி எனக்குத்தான் என்பதை நான் அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு தேவையான காரியம்தான் நீதியுள்ள இருதயம். நீதி இல்லாத இருதயமா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இது யாருக்கோ சொல்லுகிறேன். அநேக பேர் அப்படித்தான் பிரசங்கம் வரும்போது, இது அந்த சிஸ்டருக்கு, இது அந்த பிரதருக்கு என்று சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன செய்தி வருதுன்றதை கவனிங்க. எல்லாரும் உங்களுக்கு வர எச்சரிப்பின் செய்தியை நீங்கள் கவனித்தீர்களானால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ரட்சித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாம செய்கிறது இல்லை எதுவுமே. ஆண்டவர் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய ஒரு சத்தம் இந்த ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை வரைக்கும் போய்கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு எந்தவித மறைவும் கிடையாது, தடையும் கிடையாது. அப்படியானால் யாருடைய தவறு இது? கேட்கிற என்னுடைய தவறு இது? என்னுடைய வாழ்நாளை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்ன ஆலோசனையை கேட்க முடியாமல் போன காரணம் என்னுடைய இருதயத்திலே இருக்கிற நீதியின் குறைவு. விளங்கிக் கொள்ளுங்க. நீதி உள்ள இருதயம், ஏதோ நீதி நீதி என்று சும்மா கதைச்சு கொண்டு போறதில்லை. தேவன் நீதிபரராயிரு, நீதி உள்ள நீதிபரராயிருக்கிறார் ஐயா. தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கணும் தானே அவரை விரும்புகிறார். பரிசுத்தவான்களாகும்படி, பரிசுத்தவான்களாகும்படி என்று சொன்ன என்ன பரிசுத்தவான்? தேவனுடைய நீதியின் நிறைவுதான் பரிசுத்தமே. ஆக நீதியினாலே நாங்கள் நிறையும் போதுதான் பரிசுத்தவான்களாக முடியும் இல்லையா? முதல்ல அந்த நீதி உள்ளிலிருந்து வரணும் சரியா? வெளியரங்கமான சில நீதிகள் இருக்கு, அது தற்காலிக நீதி இல்லையா? போலீஸை கண்டா பெல்ட் போடுறது, காரில் உடைக்க இல்லை ஏதா இந்த மாதிரி, கேமரா கண்டா பிரேக் அடிக்கிறது, அது வரைக்கும் அள்ளி அமர்த்தி கொண்டு வருவோம் இல்லையா? இதெல்லாம் வெளிப்படையான நீதி. இது உண்மையிலேயே உள்ளுக்குள்ள இருக்குமா இருந்தா போட்ட மாதிரி ஓடுவோம். யாரும் செய்யறதில்லை, ஆனா செய்ய பழக வேணும். ஹல்லேலூயா. யோசி பாருங்க, சும்மா இப்படி நிக்கிற ஒரு கேமராவுக்கே இவ்வளவு பயப்படுறீங்களே. கேமராவுக்கு பயம் இல்லை, அதுக்கு பிற பே பண்ண போற இதுக்கு தான் பயம். எதுக்கு பயம்? காசுக்கு தான் பயம். காசு போட்டி நீ எவ்வளவு போட்டோ ஒன்னாலும் எடுத்துக்கொள்ளு சொல்லி. எனக்கு தெரிந்த ஒரு நபர் பெல்ட் போடாம ஓவர் ஸ்பீட் ஹண்டியில கதை கேட்க ஒரு போட்டோ ஒன்று எடுத்தது கேமரா. அவங்க மூன்று பிள்ளையையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மூன்று ஸ்பீடாக ஒன்றது, பெல்ட் போட இல்லை, ஹண்டி, மூன்றுக்கும் சேர்த்து ஒரு ஃபைன் அடிச்சு விட்டாங்க ஒரு பேக்கெட்ட. யோசிச்சு பாருங்க. ஆக இந்த ஓக்ஷன் சாமில் இருக்கிறவங்க ஒரு பதில் ஒன்று சொல்லுவாங்க. சில பேர் இப்படி அவங்க வர்றா கண்ணுன்னு அதுக்கு பிறகு ஒரு பாக்ஸியன் எடுத்து வைப்பாங்க. ஒரு சில பேர் அதுக்கு பின்னாலே ஓடி அவனுக்கு ஃபைன் அடிக்கிறேன், இவனுக்கு ஃபைன் அடிக்கிறேன். வயசானவா கொஞ்சம் அனுபவமானவா அவ சொன்னா விடுங்க, என்றைக்காவது ஒரு நாளைக்கு இல்லை மாட்டுவாங்க. இப்ப ஒன்பதரம் தப்பி இல்லை அவங்கள்ட்ட, ஆனா அந்த ஒன்பதரம் தப்பினதுனால ஒரு பழக்க தோஷம் வரும், என்ன தெரியுமா, நான் பிடிபட மாட்டேன்னு சொல்லி அப்ப அந்த பத்தாம் தரம் பிடிப்பாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நீதி இல்லாத இருதயம் போய்கொண்டே இருக்கும் வாழ்க்கை. போய்கொண்டுதானே இருக்கு, நல்லா தானே இருக்குது, தப்பிட்டு தானே, அங்கேருந்து வந்து இது வந்தது, என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரும், வரைக்கதான் தெரியும். இப்ப பாருங்க, நோவா என்ன செய்யறாருன்னு சொன்னால் தற்காலத்திலே காணா. இன்னைக்கு அநேகம் பேர் ஊழியக்காரர்கிட்ட போய் ஊழியக்காரர் சாத்திரக்காரர் ஆகி விட்டாங்க. பிடிச்சி நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஊழியக்காரரே, குறி சொல்றதா ஆகிட்டீங்க. சரியா, குறி சொல்ற பிரசங்களை அல்ல சொல்ற செய்திகளை கேட்டாலே உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை தவிர அதை கவனிக்காம பிறகு போய் எந்த வாழ்க்கைக்கு இந்த பிள்ளை இந்த வாழ்க்கைக்கு ஒன்று சொல்லும் ஒன்று கேட்கறது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க பாருங்க, நோவாவிட்ட யார் போய் இந்த மெசேஜ் சொன்னது? நோவாவிட்ட யார் இந்த மெசேஜ் போய் சொன்னது? தூதன் வந்தாரா? ஒன்னும் போடல. தேவனுடைய அதாவது இணைஞ்சு செயல்படுகிற மனுஷனுக்கு தேவ எச்சரிப்பை உணர்ந்து கொள்ள தெரியும். அந்த நாட்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையிலிருந்து எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு நடக்க போற ஒரு காரியம், அதற்கு முன்னேற்பாடாக நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு எச்சரிப்பு. ஊர்ல இருக்கிறவங்க பைத்தியக்காரன் சொல்லி இருக்கலாம், என்ன புதுசா ஒரு கப்பல் ஒன்று கட்டுற, நீங்க யாராவது இப்ப யாராவது போய் கட்டி பாருங்க போகும்ல. யோசிச்சு பாருங்க, தண்ணி எங்க இருக்குது, இங்கேயும் கப்பல் கட்டுறீங்கன்னு கேட்பாங்க. தண்ணி எங்கேருந்து வந்தது? சமுத்திரத்திலிருந்து வர்றதை விட மேலேருந்து வந்தது, பூமியிலேருந்து வந்தது. தேவ எச்சரிப்பை பற்றி நீதியுள்ள இருதயம் இருந்தபடினாலே அவருக்கு அந்த எச்சரிப்பு பட்டு உடனே எச்சரிப்பு என்ன செய்தாம். இன்றைக்கு எச்சரிப்பு வரைக்கும் அநேகம் பேர் எதிர்க்க பார்க்கிறார்கள், அநேகம் பேர் ஊழியக்காரனை குற்றப்படுத்த பார்க்கிறார்கள் ஏதாச்சும். ஆனா நோபா என்ன செய்யறான்னு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 7,
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி.
ஹல்லேலூயா. தேவ எச்சரிப்பு வரும்போது வர வேண்டியது என்ன தெரியுமா? பயபக்தி. ஆண்டவர் எனக்கு ஆலோசனை சொன்னதை கேட்டபோது எனக்கு வர வேண்டியது என்ன? பயபக்தி. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை காக்கும்படிக்கு எனக்கு இப்படி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறீரே, அதனாலே அதை நான் கவனமாக கொண்டு நீ சொன்னபடியே நான் நடப்பிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்லல வெள்ளம் வரப்போதுன்னு சொல்லல, மழை பெய்ய போதுன்னு சொல்லல. சொன்னாரா? என்னதுக்கு பழைய கட்டன்னு சொன்னார்? தண்ணி வரப்போன்னு சொன்னாரா? நீ யோசிச்சு பாருங்க பாபம். கேள்வி கேட்காமலே கீழ்ப்படுகிறது தான் நல்ல பக்திக்குரிய அடையாளம். பேழைய கட்டுனா ஜோவா கேட்டுக்கோம். பேழை எதுக்கு? இப்ப இருக்கிற வீடே காணுமே, எதுக்கு இன்னொரு பெரிய பேழை? ஆனால் ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து என்ன நடந்தது? அப்படி அவர் கீழ்ப்படிந்து அவர் பயபக்தி ஆனபடினாலே அந்த ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ண. நீதியின் கிரியைகள் இப்படித்தான். நீதியின் கிரியைகள் அதாவது எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு பயபக்தி உள்ளதாகி அதை நடப்பிக்கும். இதுதான் நீதியின் கனிகள். விசுவாசம் எதை உருவாக்க தெரியுமா? நல்ல நீதியின் கனிகள். எது? தேவன் சொல்றதை கேட்டு அதை விளங்கி கொண்டு பயபக்தியாய். பயபக்தி என்றது என்ன தெரியுமா? அதுல ஒரு சின்சியரிட்டி. விளங்குதா? தேவன் சொன்ன பிரகாரமாகவே செய்கிறது, அதுல சில கலப்படங்கள் இருக்கக்கூடாது. விளங்குதுங்களா? தேவன் சொன்ன ஃபார்மாட்லயே செய்யறது தான் சின்சியரிட்டி. இல்ல நான் எனக்கு எந்த ஸ்டைலையும் கலந்து இன்னும் கொஞ்சம் மண் கொஞ்சம் கூட போட்டு இன்னும் கொஞ்சம் அது செஞ்சு வெளியில ரெண்டு எண்ணல் வச்சு என்ற வைஃப் வெட்டி பார்க்கணும், ஒரு எண்ணல் காணாது. பிள்ளைகளுக்கு தனித்தனி எண்ணல் வச்சு மேல ஒரு டெராச வச்சு பின்னேரத்தில் அதில் சாப்பிட்டு கொஞ்சம் உலாவுறதுக்கு. நோ, தேவன் கொடுத்த பிளான் படி தான் கட்டணும். உள்ளும் புறமும் கீழ் பூசி ஒரே ஒரு எண்ணல் தான் அதுக்கு. வாசலுக்கு கூட அடைக்கிற விதத்தை வெளியில வச்சுட்டார். உள்ளுக்கு வைக்கல, நீங்களா திறந்து வெளியில போயிடுவீங்க. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தரேன். பேழையை உண்டு பண்ணினான். அதை வாசிங்க அங்கால, மிச்சத்தை வாச்சு முடியுங்க. பேழையை உண்டு பண்ண வேலையை வாச்சு முடியும்.
பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான்.
ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே உண்டாகிற நீதிக்கு, இப்ப நாங்க வாச்ச முதல் வசனம் திரும்பி வருதா? விசுவாசத்தினாலே இருதயத்தில் என்ன உண்டாகும்? நீதி உண்டாகும். அதுக்கு பிறகுதான் அறிக்கை. ஆனா இவன் என்ன செய்யறான்? நோபா என்ன செய்யறாரு பாருங்க, விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியான. என்ன வேற ஒருவரும் அதுக்குல தப்பிச்சு போகல, ரட்சிக்கப்பட இல்ல. வேற எந்த மனுஷரும்? நோபாவினுடைய குடும்பம் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டது, ஒருத்தர் கூட இல்ல வெளியில இருந்து. இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். ஆனா ஒருதரும் அதுக்கு கீழ்படியில்லை, ஒருத்தரும் அந்த எச்சரிப்பாய் ஏற்றுக்கொள்ள இல்லை, ஒருத்தருக்கும் அதனால பயபக்தி வரையில்லை. பாருங்க ஆதியாகமத்தை திருப்பி அதே 6வதுக்கு வாங்க, திருப்பி பழையபடி 6:7-8:9 வாசிங்க.
தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் புகழைக்குட்பட்டனர்.
பாருங்க கட்டளையிட்டது யாருக்கு? நோவாவுக்கு. ஆனா நோவா நீதிமானாயிருந்து கீழ்ப்படிந்து பயபக்தி உள்ளவனாயிருந்து அந்த பேழையை கட்டினது நிமித்தம் நோவாக்கு சொல்ல எங்க இருந்தோ அந்த மிருகங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, நீங்க தேவனுக்கு நீதியின் இதயத்தின்படி கீழ்ப்படிந்து அவருடைய அந்த எச்சரிப்பை பெற்று அவருடைய அந்த காரியங்களை செய்யும் போது அதுல என்னென்னலாம் வந்து சேரணுமோ அதெல்லாம் தானாவே வரும், நீங்களா தேடி போகவில்லை. நோவா எங்கேயாலும் போய் 7 சுத்தமான மிருகங்களையும் 1 சோடி சுத்தமில்லாத மிருகங்களையும் பிடிச்சுக்கொண்டு வந்தேன்னு போட இல்ல. நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே ஆணு மண்ணுமாக நோவாவினிடத்தில் பேழைக்குட்பட்டன. அப்ப எல்லாம் தண்டபாட்டில் வந்திருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பூமி அப்ப வந்து பிரிஞ்சிருக்க இல்லைன்றது, சமுத்திரத்தால் பிரிஞ்சிருந்தோ இல்லையோ எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையின்படி 7 சுத்தமான மிருகங்களுடைய ஜோடிகள், 1 சுத்தமில்லாத மிருகத்தினுடைய ஜோடி. யோசிச்சு பாருங்க, நோவா இங்க நடுவில் இருக்கிறான்னு வச்சுக்கொள்வோம், நாங்க இப்ப இருக்கிற எருசலேம் பக்கம் வச்சுக்கொள்வோமே. அப்ப சவுத் அமெரிக்கா பக்கம் இருக்கிற மிருகங்கள் வரணுமெண்டா எப்ப வலிக்கிட்டு வந்ததை நீங்க யோசிச்சு பாருங்க. நோவா பேழைய கட்ட தொடங்கிக்கே அதில் வெளிக்கிட்டு இருக்கும். நோமல அங்க இருக்கிற லாமா சவுத் அமெரிக்காவில் மட்டும்தான் அது இருக்குது லாமா, சரியா? அது அங்கேயிருந்து நோவாவிட்ட வாரண்டா எவ்வளவு வருஷம் எடுத்ததோ யாருக்கு தெரியும். ஒவ்வொரு திக்குகள்ல இருந்து ஒவ்வொரு மிருகங்கள் வந்தது, பறவைகள் வந்தது. இப்ப நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க இல்லையா, அந்த விண்டர் முடிஞ்சோன்னு கொஞ்சம் பறவைகள் திரும்பி வர்றத ஹானிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதே மாதிரி இன்னும் நிறைய பறவைகள் இருக்குது சீசனுக்கு. சிலது வந்து நார்த் ஆப்பிரிக்கா மட்டும் போகும், சிலது வந்து ஏசியா வரைக்கும் இந்தியா வரைக்கும் கூட போகும். அவ்வளவு தூரத்துக்கு பறக்கிறதுக்கு இருக்குது. ஆனா மிருகங்களுக்கு அவ்வளவு வேகமா மூவ் பண்ற சக்தி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க தேவ நீதிக்கு உட்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் தேவனுடைய சத்தத்துக்கு எச்சரிப்புக்கு கேட்டு நீங்க என்றைக்கு கீழ்ப்படிய தொடங்கினீங்களோ, என்றைக்கு முதலாவது கொப்பேர் மரத்தை வெட்டி அந்த பேழைக்காக தயார்படுத்தினீங்களோ, அன்றைக்கு அதிலே சேர வேண்டிய மிருகங்களும் அங்கிருந்தே புறப்பட்டு விட்டன. ஹல்லேலூயா. உங்களை சேர வேண்டிய உங்களுடைய சம்பத்துக்கள், உங்களுக்கு உரித்தாக வேண்டிய உங்களுடைய செல்வங்களா இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற காரியங்களா இருக்கட்டும், நீங்கள் என்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களை கீழ்ப்படுத்துகிறீர்களோ அன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டன. நீங்கள் அதை பூரணப்படுத்தும் போது அவைகள் வந்து உங்களண்டையிலே சேரும். ஹல்லேலூயா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, நான் நடுவும் சொல்ற ஒரு காரியம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை தொட்ட போது அவளுக்கு அதிலிருந்து வல்லமை கிடைத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. சுகமாக்கும் வரம் இயேசுவினிடத்திலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொட்டவர்கள் மிச்ச எல்லாரும் விசுவாசம் இல்லாம தொட்டு கொண்டிருந்தார்கள், ஒரே ஒருத்தி தான் விசுவாசத்தோடு வந்து தொட்டாள். எங்க இந்த விசுவாசம்? அறிக்கையில இருக்கல, அவள் இருதயத்திலே நினைத்தாளா. உங்களுடைய நீதியுள்ள இருதயம் தேவனை தொடுமாகில் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. யாரும் உங்களுக்கு தலையில கூட கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைக்கிறது தவறுன்னு நான் சொல்லல. ஆனால் நீதி உள்ள இருதயம் தேவனை தொடும், தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம் ஆபிரகாம், 3வது நபர் ஆபிரகாம். வாசிங்க, ஆபிரகாம் சாராள் ரெண்டு பேரையுமே. 4வது ரோமர் 4வது அதிகாரம் 2 வசனம் வாசிக்க போறோம். ரோமர் 4:18.
உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்திருந்தான். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுக்குள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
இப்ப சாராளை குறிச்சு வாசிங்க. எப்பவுமே விசுவாசத்துல ஆபிரகாமண்டா பெண்கள் கொஞ்சம் நீங்க சோர்ந்து போயிருவீங்க, சரியா? பெண்களிலேயும் இருக்கிறார்கள் என்பதற்காக சாராளை வாசிங்க. எபிரேயர் 11:11
விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள்.
ஹலலூயா. இங்க ரெண்டு காரியம், ரெண்டு விதமான பார்வை. ஆணுக்கு ஒரு விதமான பார்வை, பெண்ணுக்கு ஒரு விதமான பார்வை. ஆணினுடைய விசுவாசம் ஒரு காரியத்தை குறித்திருக்கிறது, ரெண்டாவது பெண்ணினுடைய காரியம் இன்னொரு காரியத்தை குறித்திருக்கிறது. ஆனால் ரெண்டு பேருமே ஒரே ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரோமர் 4 சொல்லப்படுகிறது, அவர் எப்படி என்று சொல்லி சொன்னால், 21 சொல்லுகிறது, அதை வாசிங்க.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.
ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பது ஆபிரகாமுடைய விசுவாசம். இப்ப 11 எபிரேயர் 11:11 சாராள் எப்படி விசுவாசிக்கிறார் என்றால், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று. ஆபிரகாம் சொல்றார் வாக்கு தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர் என்று. சாராள் என்ன சொல்றார்? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று. ஆனால் ரெண்டு பேருமே ஒரே ஆளத்தான் விசுவாசிக்கிறாங்க. இப்ப நான் உண்மை உள்ளவனா இருந்தாலும் சில வழியில வல்லமை இல்லாத ஆளா இருந்திருப்பேன், சரியா? ஒரு அரசியல்வாதி மாதிரி செய்யணும்னுதான் விருப்பம், செய்யறதுக்கு பலன் இல்லை. என்னுடைய ஆட்சி காலத்தில் இதை செய்ய இயலாம போயிட்டு, சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்த நான், ஆனா செய்யல. இன்னொருத்தருக்கு செய்யறதுக்கு பலன் இருக்கு, ஆனா அவர் செய்ய மாட்டார் என்று அவரிடத்துல உண்மை இல்லை. ரெண்டு குரூப் இருக்குது. ஆனால் எங்களுடைய தேவனோ அவர் உண்மை உள்ளவரும் செய்யறதுக்கு வல்லமை உள்ளவருமா இருக்கிறார். புருஷம் பஞ்சாதி ரெண்டு பேருமே விசுவாசத்தை பிச்சுட்டாங்க. ஆளாளுக்கு பிச்சு, அவர் சொல்றார் வல்லவர், இவா சொல்றார் உண்மை உள்ளவர். ரெண்டு பேருமே விட்டா அன்றைக்கு எலிசபெத்து மரியாளும் ஒரு பாட்டு பாடின மாதிரி பாட்டே பாடியிருப்பாங்க. நீதி உள்ள யாரு? ஆபிரகாம் நீதி உள்ளவர். நீதி உள்ள அந்த இருதயத்திலே தேவனை வல்லமை உள்ளவராய் காணவும் முடியும், நீதி உள்ள இருதயத்திலே தேவனை உண்மை உள்ளவராயும் காண முடியும். ஆனால் இந்த ரெண்டு பேரும் வேதம் வாசிச்சாக்களுக்கு தெரியும், இவ வேறொரு ஸ்டேட்மெண்ட் முந்தி கொடுத்தவையல்லோ ஆண்டவரை பற்றி. நீங்க இவ்வளவு நல்ல மாதிரி கதைக்கிறீங்க, நீங்க நாளாக புஸ்தகம் மாதிரி எப்பவும் நல்லதையே பேசி கொண்டிருக்கிறீங்க. உண்மையை புட்டு வைங்க பிரதர். ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளை கொடுக்கிறோன்னு சொன்னோன்னா அவர் சிரிச்சிட்டு என்ன சொன்னவர்? இஸ்மபேல் பிழைப்பானாங்கன்னு சொல்ல இல்லையோ. என்ன சொன்னவர்? 100 பிள்ளை பிறக்குமோ, 90 சாராள் பிள்ளை பெறுவாளோ. அதே மாதிரி அடுத்த அதிகாரத்தில் சாராளும் நகைச்சு எனக்கு பிள்ளை பிறக்குமோ, நான் ரொம்ப வயசாயிட்டு கிளவியானவர், இந்த புருஷனும் கிளவி ஆயிட்டாங்க, சரியா? இடையில ஒரு சம்பவம் நடந்தது, உங்களுக்கு தெரியுமா? வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சொல்றேன். இதெல்லாம் நடந்தா பிறகு இவர் திருப்பி ஒருக்கா போறார். இன்னொரு ஊருக்கு எஸ்கேப் ஆகி போகும்போது பஞ்சத்தால அங்க அகிமேலுக்கு இவர் இவர் பஞ்சாதியை கூப்பிட்டான். சாராள எத்தனை வயசு பொம்பளைய கூப்பிட்டான்? 90 சாராள கூட்டிட்டு வா, நான் அவா கல்யாணம். இல்ல, இவர் சகோதரி என்னட்டார். 90 கிளவியா இருந்தா நான் பஞ்சாதி என்றே சொல்லிட்டு போயிருப்பேனே, என்ன பிரச்சனை எனக்கு? அப்ப ஆபிரகாமுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை யோசிச்சுக்கிறியா? சாராள் இப்பவும் கொஞ்சம் வடிவாத்தான் இருக்கிறா போடுக்கு, அதனாலதான் பயத்துல சாராள் நிமித்தம் என்னை கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி போய் சொன்ன. ஆனா அவன் கூப்பிட்டா அப்புறம்தான் இவருக்கே கொஞ்சம் புத்தி வந்ததுன்னு நான் நினைக்கிறேன், சரியா? சில நேரங்களில் எங்களுக்கு எங்கடியாக்களை விசுவாசிக்கிறதுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் நெடுகவும் காண்றபடினால, நெடுகவும் பழகிறபடினால, நெடுகவும் உறாஞ்சிறபடினால, நெடுகவும் சண்டை பிடிக்கிறபடினால எங்களுக்கு எங்களை மதிக்க தெரியாது. மூன்றாவது ஆள் வந்து மரியாதை கொடுப்பான். பிரைஸ் லோட் சிஸ்டர்வான், பிரைஸ் லோட் பிரதர்ன்னு சொல்லுவான், எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சில நேரங்களில் அது வந்து நீதியை உருவாக்கும், தேவன் கொடுத்ததை உருவாக்கும். அதைத்தான் நாங்கள் திருப்பி ஒருக்க வாசிங்க, ரோமர் 4 அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்காம வேணுமென்று தான் கடந்து போனோம். 19 வசனத்தை வாசிங்க, ரோமர் 4:19.
அவன் விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கட்டத்தில் அவன் தன்னுடைய சரீரம் செத்து போனதை சொன்னவன் தான். ஆனால் நீதியின் இருதயம் உருவாகி விசுவாசம் அவனுக்குள்ளே நீதியை சிருஷ்டித்த போது அவன் என்ன செய்தான், தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன தெரியுமா, மரித்து போனதிலிருந்து ஜீவனை உண்டாக்க எனக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்று சாராள் சொன்னால், மரித்து போன சரீரத்திலிருந்து ஜீவனை உண்டாக்க எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் பலன் உள்ளவர் வல்லவர் என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, அவன் வல்லவனானான் என்று சொல்லி. விசுவாசத்தில் வல்லவனானான் என்றது என்ன தெரியுமா, நீதியின் கிரியைகள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு அவசியம் இல்லை இந்த புள்ள பிறவனும் என்று, ஏற்கனவே புள்ள பிறந்துட்டு அவருக்கு. ஆபிரகாம் எதுக்கு ஒரு ஒரு முயற்சி பண்ணணும், சாராளுக்கு ஒரு புள்ள பிறக்கணும்னு சொல்லி? நோ நீட். ஏற்கனவே இஸ்மவேல் இருக்குது இல்லையா, குறை ஆபிரகாம் இடத்துல இல்லைன்னு தெரிஞ்சிட்டு இப்ப. சோ ஆபிரகாமுக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீதி உள்ள நிருதயம் என்ன செய்ய தெரியுமா, இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க, எதுக்காக நான் ஜெபிக்கணும், என்னுடைய சொந்தக்காரெல்லாம் ஜெர்மன்லான் இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஜெபிக்கணும், அல்ல வந்து இடையில நிற்கிறவங்களுக்கு எதுக்கு ஜெபிக்கணும், நான் நல்ல சபையில தானே இருக்கிறேன், எதுக்கு இந்தியாவில் இலங்கையில் இருக்கிற சபைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கணும், என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டால் நான் எதுக்கு மற்றவனுக்காக அழ வேணும், நான் எதுக்கு மற்றவனுக்காக கதற வேணும், நான் எதுக்கு வியாதி உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்க வேணும் இல்லையா, எதுக்கு ஜெபிக்கணும் தெரியுமா, எதுக்காக அதை நிறைவேற்றணும் தெரியுமா, தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் அந்த விசுவாசம் அன்றைக்கு ஈசாக்கை உற்பத்தி செய்வதில் இருந்தபடியால் தான் மறுபடியும் அவனை பலிபீடத்திலே கொண்டு வைத்து தேவனுக்கு பலி கொடுக்கவும் அவனாலே முடிஞ்சது. விளங்குதுங்களா, பலி கொடுக்க அவர் முதல்ல விசுவாசிக்க, அதுக்கு முதலே அவர் விசுவாசிச்சார். எங்க சரீரம் செத்து போன என்னிடத்திலிருந்து ஒரு வாக்கு தத்துவ சந்ததியை தேவன் உருவாக்க முடியுமானால் இன்றைக்கு பலி கேட்கிற அந்த ஈசாக்கிலும் இருந்து அவர் அந்த வாக்கு தத்துவ சந்ததியை எழுப்ப முடியும் என்று. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவார் என்பதற்கு முதலாவது சாட்சி கொடுக்கிறவர் ஆபிரகாம். ஹல்லேலூயா. எதன் மூலமாய், அவர் ஈசாக்கை சொயகம் செய்கிறது மூலம், ஈசாக்கை உருவாக்குறது மூலம், அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படிக்கு அவர் சாராளை சேருகிறது மூலம், அது ஒரு நீதியின் கிரியை. அது ரெண்டு ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிற சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அது தேவனுடைய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றும்படிக்கு அதை செய்தார். ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுவோம். நீங்க சாதாரண காரியம் இல்லை, ஏற்கனவே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இருக்கு சரியா, என்றபடினால அவர் இதுக்காக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும், கிறிஸ்துவானவர் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததியார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா, மாம்சத்தில் பிறந்தவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, வாக்கு தத்தத்தின் பிறந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்களாக தேவனுடைய பார்வையிலே கருதப்படுகிறார்கள். அதனால நீங்களும் நானும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட வேண்டும். லோத்து வந்து ஒரு தற்காலிக ரட்சிப்பை தான் உருவாக்கினார் இல்லையா, நோவா வந்து ஒரு எதிர்கால ரட்சிப்பு, ஆனாலும் அங்கேயும் 8 பேர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டார்கள் இல்லையா. ஆனால் ஆபிரகாம் 100% பலன் கொடுக்கிறவராய் விசுவாசத்திலே அந்த நீதியை நடப்பிக்கிறபடினாலே அவர் தான் வாழும் காலம் மாத்திரமல்லாதபடிக்கு தனக்கு பிறகு வருகிறவர்களும் அந்த ரட்சிப்பை அடையும்படிக்கு சந்ததி சந்ததிகளாக தேவனுடைய இறுதி நாட்கள் வரும் வரைக்கும் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு முன்மாதிரியை செய்தார். அதுதான் இந்த 100% நீதியின் கனி. ஹலலூயா. பாருங்க வாசிங்க இன்னொரு வசனத்தை அதிலேயே 4:23-24.
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும்.
பாருங்க எதுக்காக அவருடைய நீதி எதோட ஒப்பிடப்படுதுன்னு பாருங்க. அவருக்காக மாத்திரம் அது சொல்லப்படவில்லை, நமக்காகவும். யாரு நாம? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே ஆகும். ஆபிரகாம் 100 வயதிலே அவருடைய சரீரம் செத்து போன பிறகு ஆண்டவர் வாக்குத்தத்த குமாரனை அவர் மூலமாக எழுப்பினது போல, இயேசு கிறிஸ்துவையும் 3 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் வாக்குத்தத்தின்படியே உயிர்த்தெழுப்புகிறார். எபிரேயர் 11:12 சொல்லப்படுகிறது, வாசிங்க.
ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க சரீரம் செத்தவன் என்று எண்ண தகுறவனாலே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஆனபடினாலே சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இது செத்து போன ஒருவனாலே இவ்வளவு நடப்பிக்க முடியும் என்று சொல்லி சொன்னால், உயிரோடு ஜீவனோடு இருக்கிற பராக்கிரம் உள்ள எங்களுடைய இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தரினாலே எத்தனை பேரை உருவாக்க முடியும், எத்தனை செத்து போனவர் என்று நினைத்தாக்களை உருவாக்க முடியும் என்பதை நீங்க யோசிப்பாருங்க. எத்தனை பேர் மரித்தார்கள், எத்தனை பேர் மரித்து போனவர்களை ஆண்டவர் உயிர்த்தெழுப்பினார். நாயினூர் விதவைக்கு இரக்கம் செய்த தேவன் இல்லையா, லாசருவை எழுப்பின தேவன், ஆலய அதிபதியினுடைய மகளை எழுப்பின தேவன், இன்னும் இந்த புத்தகத்தில் எழுத முடியாத அநேக உயிர் எழுப்புதல்கள் எல்லாம் நடத்தி இருக்கிற தேவன். ஏன் என்று சொல்லிச்சுனால், நீதியினாலே விசுவாசத்தினாலே முதலாவது நீதியின் கனி உண்டாக வேண்டும். அந்த நீதியின் கனிகளுக்கு பிறகுதான் நான் அறிக்கை செய்ய முடியும். நான் செய்யாததுக்கு முதல்ல நான் செய்துட்டேன் என்று சொல்ல முடியாது. என்னுடைய நினைவில் இதுக்கு பேர் நான் சொல்றது என்ன, பவள கொடி என்று தான் நான் சொல்லலாம். சின்ன ஊர்ல தமிழ் படித்தாக்களுக்கு தெரியும் அந்த கதை. நினைப்பிலேயே எதிர்காலத்தை குறித்து பிளான் பண்றது, நான் இப்படி செய்வன் அப்படி செய்வன் இப்படி வருவன் அப்படி வருவன் என்று சொல்லி செயல்பாட்டில் ஒண்ணுமே இல்லை. சரி, நீதி உள்ள இருதயம் என்ன செய்யும்? முதல்ல கிரியைகளை நடப்பிக்கும். கிரியைகளுக்கு பிறகுதான் அறிக்கை. மாறி வரக்கூடாது. அறிக்கை முதல்ல, கிரிய பிறகுன்னு சொல்லி. முதல்ல செயல்பாடு, செயல்பாடுக்கு பிறகுதான் அறிக்கை. சரியா, பாருங்க வாசிங்க என்னோட கூட கடைசி ஒரு வசனத்தை, 2 தீமோத்தேயு 4:8 வாசிங்க.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
ஹல்லேலூயா. பாருங்க, ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்ட பவுல் சொல்றார், இது முதல் விசுவாசத்தின் கிரீடம் என்று சொல்ல இல்லையா, நம்பிக்கையின் கிரீடம் என்று சொல்ல இல்ல, நல்ல போராட்டத்தின் கிரீடம் என்று சொல்ல இல்ல, அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுக்கிறவர் யாராம், யார் கொடுக்கிறது? ஒலிம்பிக் கமிட்டி தலைவரா? யார் கொடுக்கிறது? நீதி உள்ள நியாயாதிபதி. கிரீடம் என்ன, கொஞ்சம் யோசிங்க. யா, கிரீடம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனையில கொஞ்சம் போய் வாருங்களேன், கிரீடம் எப்படி இருக்கும்? கல் நல்ல பல வளக்குகிற கல்லுகளால, என்னுடைய கற்பனை அது இல்லையா, நல்ல ஒளி வீசுகிற கற்களால அதெல்லாம் ஜோடிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அந்த கற்கள்? உங்களுடைய நீதி உள்ள கிரியைகள் தான் அந்த ஒவ்வொரு கல்லுகளும். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க, ஒரு நீதியின் கிரியை செய்துட்டு ஒரு கல் இருக்கிற கிரீடம் உங்களுக்கு வேணுமா? பக்கத்தில் ஒரு ஆள் ஒரு 100 கல்லோட உள்ள ஒரு கிரீடத்தில் இருந்தா உங்களுக்கு பக்கத்தில் போய் நிற்பீங்களா? சில பேர் கல்யாண வீட்டுக்கு போற இல்ல, விசேஷமா பொம்பளை, என்னத்துக்குன்னு கேட்டா போட்டுக்கொண்டு போறதுக்கு நல்ல உடுப்பு இல்லப்பா, அங்க போய் கொஞ்சம் வெக்கமா இருக்கும் உங்களுக்கு போனா. எங்கள ஊர்ல வந்து இரவல் வாங்கி போறேன்னு சொல்லுவாங்களே, எதுக்காக? நானும் அவங்கள மாதிரி காட்டிக்கொள்ளுவோன்னுக்காக. ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். சரியா, நான் நீதியின் கிரியைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இங்க நான் நடப்பிக்கிறேனோ அவ்வளவுக்கு அளவு அதை மகிமைப்படுத்துறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தது போல அவருடைய வார்த்தையினாலே தேவன் எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே பிரவேசித்து எங்களை கொஞ்சம் சுத்தம் செய்யட்டும். ஆலயத்திலே புறா விற்கிற கேசுகள் இருந்தா கொஞ்சம் வெளியில கலைக்கட்டும் இல்லையா, அல்லது போற வழியில கனி கூடாத ஒரு அத்திமரம் இருந்தால் தேவன் அதை கடிந்து கொள்ளட்டும் இல்லையா. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அவர் எருசலேமுக்கு வந்து சும்மா நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், எனக்கு இவ்வளவு பெரிய பாடுகள் இருக்கு, நான் கொஞ்சம் படுத்து நித்திரவோண்டு ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன்னு சொல்ல இல்ல, வந்ததுலேருந்து அவருடைய கிரியைகள் எல்லாம் நடத்தி கொண்டுதான் தெரிஞ்சார். ஆக இந்த குருத்தோலை ஞாயிற, இதுவரைக்கும் நீங்க குருத்தோலை ஞாயிறா இப்படி ஆட்டிக்கொண்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க, அந்த குருத்தோலை ஞாயிறு உங்களோட வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொண்டு வர வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவாக வருகிறார் இல்லையா, தாழ்மை உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் நீதி உள்ளவருமாக என் தேவன் என்னிடத்திலே கடந்து வந்து அந்த நீதியை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நடப்பிக்க வேண்டும். அதனாலதான் ஓசன்னா, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவகுமாரன் என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததினாலே, தேவன் அவரை என்னுடைய வாழ்க்கையிலே அனுப்பினதினாலே நான் அவருக்கேற்ற நீதியின் கிரியைகளை நடப்பித்து அவர் விரும்புகிற வண்ணமாய் ஒரு வாழ்க்கையை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறதுனாலே தேவனுக்கு எக்காலத்திலும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. தயவு செய்து நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒரு விசை, கேட்ட இந்த வார்த்தைகளுக்காய், கேட்ட இந்த தேவனுடைய சத்தியத்துக்காய், இயேசுவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுகள் அனுபவிக்கும்படிக்கு இந்த நாளிலே பல வருஷங்களுக்கு முன்பாக எருசலேம் என்கிற அந்த நகரத்துக்கு கடந்து வருகிறார். அவருக்கு முன்பாக அநேக பாவிகள் அவருக்கு விரோதமாக செயல்பட இருப்பதை அறிந்தும் அநேக துரோகங்கள் அவருக்கு விரோதமாக நடக்கப் போகிறதை அவர் அறிந்தும் அநேக கஷ்டங்களும் அவதூறுகளும் அவருக்கு உண்டாகப் போவதை அவர் அறிந்தும் அவர் கம்பீரமாகவும் சந்தோஷமாகவும் அதை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக அன்றைக்கு எருசலேமுக்குள்ளே வந்தார். அவர் மட்டும் அந்த நாட்களிலே அந்த நீதியின் கிரியை நடப்பிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருந்திருப்போம், நித்திய மரணத்துக்கு நேராக எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நின்று கொண்டிருந்திருப்போம். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு மரணத்தினின்று எங்களை காத்து எங்களை ரட்சித்த எங்கள் நல்ல ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாயும் இருதயத்திலே நீதியுள்ள பிள்ளைகளாயும் அவர் விரும்புகிற நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாயும் தேவனுக்கேற்ற கிரியைகளை நாங்கள் நடப்பித்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாயும், வெறும் உதடுகளினால் மாத்திரமல்ல கர்த்தருக்கு கிரியைகளினாலும் நாங்கள் மகிமையை உண்டாக்குகிறவர்களாயும் இருந்து தேவனுக்கு என்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வசனம் உங்கள் இருதயங்களிலே பேசி இந்த எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு கேட்டிருந்தால் தேவனுடைய கரங்களிலே இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் தாமே உங்களுக்கு நலமானவைகளை கற்றுத்தருவாராக. அன்பின் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, பல வருஷங்களுக்கு முன்பாக உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி எங்களுடைய ரட்சிப்புக்காகவும் எங்களுடைய நித்திய மீட்புக்காகவும் தம்மை பலியாகவும் ஆண்டவரே எல்லா அவச்சொல்களுக்கும் ஆளாகும்படிக்கும் பாடுகள் படவும் அடிக்கப்படவும் இறுதியிலே மரணத்தை தழுவும்படிக்கும் உலகத்தின் சகல பாவங்களையும் அவர் மேலே சுமக்கும்படிக்கும் தேவனிடத்திலே உண்டான அந்த மகிமை ஒரு விசை அவரை விட்டு பிரிக்கும்படிக்கும் தேவரீர் அவரை ஒப்புக் கொடுத்தீரையா. நாங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவப்படுத்துகிறது உமக்கு ஏற்றதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேதனையை அவர் அனுபவித்ததுக்காய் கர்த்தாவே உமை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் நீதிக்கேற்ற இருதயங்களாய் மாறி தேவரீர் உங்களுடைய அந்த நீதியை மனுஷ நீதியை அல்ல ஆண்டவரே தேவ நீதியை நடப்பிக்கும்படிக்கு எங்கள் இருதயங்களில் உங்களுடைய வார்த்தையாய் வாசம் செய்யும்படியாய் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே தவற விட்ட சந்தர்ப்பங்களையும் செய்ய முடியாத காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து வருந்தாதபடிக்கு கர்த்தாவே இந்த தினத்திலிருந்து இனிவரும் நாட்களிலே உங்களுக்கென்று உண்மையும் உத்தவமாய் காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விசை பலப்படுத்தி அருளுங்க ஆண்டவரே. திருக்குள்ள இருதயத்தை தேவரீர் விரும்புகிற சதையுள்ள இருதயமாய் மாற்றி ஆண்டவரே அந்த கல்லான எண்ணங்களை உடைத்து போடும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. மற்றவர்களை குறித்ததான அந்த குறைகளை எங்கள் இருதயங்களிலிருந்து எடுத்து போட்டு பலவீனங்களை நோக்காமல் வல்லவராயிருக்கிற வாக்கு தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்க எங்களை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க எங்களை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.